SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. நமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்திற்கு செல்லுங்கள்.
Greetings, Professor Dubianski. Are you comfortable talking in Tamil or you want me to continue in English?
How do you speak in Tamil? I mean, you know, people speak differently.
எழுதுவது போல் என்னால் பேச முடியும்.
தமிழ் கொஞ்சம் சுத்தமான தமிழ் என்று நான் சொல்றது எனக்கு தெரியும். ஆனால் இது உங்களுடைய நோக்கம் என்ன முதலில் நான் கேட்க விரும்புகிறேன்.
எமது ஆஸ்திரேலிய நேயர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்த விரும்புகிறோம். எப்படி என்று சொன்னால், அண்மையில் உங்களுக்கு ஒரு விருது வழங்கப்பட்டது என்று அறிந்தோம். அதன் பிறகுதான் உங்களை பற்றி நான் சிறிது ஆராய்ந்தேன். மாஸ்கோவிலே ரஷ்யாவிலே உங்களுக்கு தமிழ் தந்த பரிசு என்று ஒரு விருது வழங்கப்பட்டது என்று அறிந்தேன்.
இப்போ கொஞ்சம் எனக்கு புரிஞ்சது. சென்ற ஆண்டு எனக்கு 25 ஆண்டு விழா நடந்தது. அதற்கு என்னுடைய சென்ற கால மாணவர்கள் எனக்கு ஒரு புத்தகம் வெளியிட்டார்கள். இது ஒரு ஒரு நூல், ஒரு நூல். அதன் தலைப்பு தமிழ் தந்த பரிசு. ஆனால் இது ஒரு விருது என்று நீங்க இது விருதா என்று சொல்ல மாட்டேன். ஆனால் இது ஒரு பரிசு. ஆமா, இது ஒரு என்னுடைய பிறந்த நாளுக்கு ஒரு பரிசு. இது இப்படி சொல்லலாம்.
நல்லது. உங்களை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் ஒரு சமஸ்கிருத மாணவர் என்று அறிகிறேன். நீங்கள் 2013 ஒரு பேட்டியில் அப்படி குறிப்பிட்டிருக்கீர்கள்.
ஆமாம், இதுதான் உண்மை. என்னுடைய ஒரு நண்பர், அவர் சம்ஸ்கிருத நிபுணர். அவர் பொழுது இந்த கல்லூரியில் படித்தார். இந்த ஏசியா அண்ட் ஆப்பிரிக்கா மொழிகளின் கல்லூரி, இது மாஸ்கோ பல்கலைக்கழகம். அவர் எனக்கு சொன்னார், இது ஒரு மிகவும் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தது, 1965. அப்பொழுது முதன் முதலாக மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் வகுப்பு உருவாக்கப்பட்டது. அதிலே நான் படித்தேன்.
அதே பல்கலைக்கழகத்தில் நீங்கள் இப்பொழுது ஒரு பேராசிரியராக கடமையாற்றீர்கள், அப்படியா?
அப்பொழுது நான் இந்த கல்லூரியில் சேர்ந்தேன். இந்த வகுப்புல நான் இப்போ தமிழ் மொழியை கற்க ஆரம்பிச்சேன். என்னுடைய நண்பர் ஹிந்தியும் சம்ஸ்கிருதமும் படித்தார். ஆனால் எனக்கு சொன்னாரே, புதிய மொழிக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க, நீங்க கண்டிப்பா இந்த வகுப்பை சேர வேண்டும். அதனால் தான் நான் என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் என்று சொல்லலாம், தமிழ் வாழ்க்கையே.
பல மாணவர்கள், அவர்கள் எந்த நாட்டவர்களானாலும் தமிழ் படிக்கிறார்கள். ஆனால் உங்களைப் போல தமிழ் மேல் ஒரு காதல், ஒரு அன்பு கொண்டவர்கள் இல்லை. உங்களுக்கு அந்த அன்பு தமிழ் மொழி மேலும் தமிழ் மக்கள் மேலும் எப்படி ஏற்பட்டது?
உண்மை சொல்ல போனால், முதல்ல எனக்கு ஒரு மிகவும் தகவல் இதை பற்றி தெரியாது. குறிப்பாக சொல்ல போனால் இந்தியாவை பற்றி கூட நிறைய விஷயங்களை தெரியவில்லை. ஆனால் படிக்க படிக்க முதல்ல இந்திய இலக்கியத்தை, இந்திய மொழிகளை நான் கொஞ்சம் சன்ஸ்கிரித் படித்தேன், பாலை மொழி படித்தேன். ஆனால் என்னுடைய முக்கியமான மொழி தமிழ் மொழி தான். இந்த தமிழ் இலக்கியம் எனக்கு ரொம்ப பிடித்தது. அதனால் இதில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் எனக்கு ஆர்வம் ஏற்பட்டது. இதுதான் படிப்படியாக இது என்னுடைய வாழ்க்கை பாணியாக மாறிவிட்டது, இப்படி சொல்லலாம்.
எந்த ஒரு மொழியும் பேசி பரிச்சயமில்லை என்றால் பேசுவது கடினம். நீங்கள் தமிழ் மொழியை தமிழ்நாட்டிற்கு சென்ற பின்னர் தான் பேச பழகினீர்களா, அல்லது மாஸ்கோவிலேயே பேச பழகி கொண்டீர்களா?
இல்லை, அப்பொழுது இந்த சோவியத் காலத்துல இந்த வெளிநாட்டுக்கு பயணம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதனால் நான் முதல் முதலில் இந்தியாவுக்கு நான் PhD பட்டம் பெற்ற பிறகு போனேன். படிக்கும் பொழுது இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் அங்கே இந்த வகுப்பிற்கு தமிழர்கள், மாஸ்கோவில் வாழும் தமிழர்கள் வந்தார்கள். அதனால் அவர்களுடன் பேசும் வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் சீரிய வாய்ப்பு தான். எனக்கு பேச்சு தமிழ் கொஞ்சம் இதுவரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இலக்கிய தமிழ் எனக்கு பேச்சு தமிழ் கொஞ்சம் உங்களுக்கு தெரிந்திருக்க கூடும்.
உங்களுடைய பிஹெச்டி முனைவர் பட்டம் அது எந்த தலைப்பில் அமைந்திருந்தது?
அப்பொழுது இந்த தமிழ் சங்க இலக்கியம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் நான் சங்க இலக்கிய கவிதைகளை பற்றி, அகப்பொருளை பற்றி நான் எழுதினேன். அகத்துல ஒரு பிரிவு என்ற பிரிவை பற்றி, காதலர் பிரிவை பற்றி நான் எழுதினேன். ஆனால் இது சும்மா வர்ணிக்கவில்லை. இது ஒரு சில எத்னோகிராபிக் ஹிஸ்டாரிக்கல் பேசிஸ் அடிப்படையில் நான் ஆராய்ந்தேன் இந்த துறையை, இந்த கவிதைகளை.
இந்த அக கவிதைகள் தமிழில் இருப்பது போல் உங்களுடைய ருஷிய மொழியில் இருக்கிறதா?
இப்பொழுதோ இருக்கிறதா? நான் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒண்ணுமே இல்ல, கொஞ்சம் மொழிபெயர்ப்புகள் என்று. என்னுடைய ஆசிரியர் ஒரு மொழியியல் நிபுணர், அவருக்கு தமிழ் தெரிஞ்சது. அவர் திருக்குறளையும் சிலப்பதிகாரம், மகாகாவிய என்று சொல்லலாம், மொழி பெயர்ந்தார். ருஷிய மொழியில் கொஞ்சம் இருந்தது. ஆனால் சங்க இலக்கியம் அப்பொழுது இருக்கவில்லை. இப்பொழுது இருக்கிறது. இப்பொழுது பல மொழி பெயர்ப்புகள் உண்டு என்று சொல்ல மாட்டேன். ஆனால் இப்பொழுது எனக்கு ஒரு செமினார் இருக்கிறது, ஒரு கருத்தரங்கு. கிட்டத்தட்ட 10 வருஷங்களாக ஒரு வேறு பல்கலைக்கழகத்தில் மாஸ்கோவில் ஒரு கருத்தரங்கு நடத்துகிறேன். இந்த கருத்தரங்கில் நாங்கள் தமிழ் கவிதைகளையும் தமிழ் பாடுகளையும் படித்தோம். நாங்கள் நற்றினி என்று நூலை முழுதும் முடித்து விட்டோமே. இந்த மொழிபெயர்ப்பு சில வருஷங்களுக்கு முன்பின்னாடி ஒரு வேலை வெளியிடலாம். நற்றினி
வாழ்த்துக்கள்.
இப்பொழுது வாழ்த்துக்கள் வேண்டாம், பப்ளிஷ்க்கு எப்படி வழி வெளியிடுவதற்கு ஒரு தயாராகிவிட்டோம். ஆனால் இப்பொழுது திருவாசகம் படிக்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம். மாணவர்களுடன் திருவாசகத்தை படித்து குறிப்பாகவும் விவரமாகவும் படித்து கொண்டிருக்கிறோம்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் 25 வருடங்களுக்கு மேலாக மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழியை கற்பித்து வரும் பேராசிரியர் அலெக்சாண்டர் டுபியான்ஸ்கி. நீங்கள் இப்பொழுது திருவாசகம் படிப்பதாக சொல்கிறீர்கள். சரி, திருவாசகம் தமிழ் நூலாக இருந்தாலும், தமிழ் பாடல்களாக இருந்தாலும், அது சைவ சமயத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட பாடல்கள். நீங்கள் வளரும் பொழுது சோவியத் ஒன்றியத்தில் சமயங்களே இல்லாமல் இருந்தது. அப்படியான ஒரு பின்னணியில் வளர்ந்த நீங்கள் எப்படி திருவாசகத்தை சுவைக்கக்கூடியதாக இருக்கிறது, அதனை எப்படி உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது?
ஒரு சுவையான கேள்வி. ஏனென்றால் இப்படிப்பட்ட படிப்பை நன்றாக புரிந்து கொள்றதுக்கு ஆராய்ச்சி செய்ய வேணும், பல நூல்களை படிக்கணும். அதனால் இதுதான் ஒரு ஆராய்ச்சி விஞ்ஞான அடிப்படையில் படிக்கிறோம். ஆமாம், முழுதும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வேலை. அதனால் நாங்கள் ஹிந்து மக்கள் எல்லாம் நாங்கள் இருந்தாலும் திருவாசகத்தின் ஆழ்ந்த கருத்துகளையும் அழகான மொழியையும் புரிந்து கொள்கிறோம், பாராட்டுகிறோம்.
நல்லது. தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற அங்கீகாரம் கடந்த சில வருடங்களுக்கு முன் வழங்கப்பட்டது. இந்த செம்மொழி என்று தமிழ் மொழி அங்கீகரிக்கப்பட்டது மாஸ்கோவில் ரஷ்யாவில் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது?
இது இப்பொழுது கஷ்டமான கேள்வி. இப்படி சொல்லலாம் சஞ்சயன், இப்பொழுது சூழ்நிலை மிகவும் கஷ்டமானது. ஏனென்றால் சோவியத் யூனியன் இருக்கும் பொழுது மாஸ்கோவில் வானொலி இருந்தது. அது அப்பொழுது தமிழ் மொழித்துறை அங்கே இருந்தது, பதிப்பாகம் இருந்தது, இப்போ முன்னேற்ற பதிப்பாகம். தமிழ் மொழியில் பல மொழி பெயர்களையும், ருஷிய படைப்புகளையும், நாவல்களையும், புத்தகங்களையும் வெளியிட்டார்கள். சில சஞ்சிகைகள் இருந்தன. இப்பொழுது இவை எல்லாம் இல்லை. அதனால் என்னுடைய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது இப்பொழுது. அதனால் மாஸ்கோவில் தமிழர்கள் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு எல்லாம் ருஷிய மொழி தெரியும். அதனால் இதுவும் கஷ்டம், மொழி பெயர்க்க வேண்டாம். சில மனிதர்கள் இன்டெலிஜென்ஸ், இந்த இலக்கியத்திலும் கலாச்சாரத்திலும் ஆழ்ந்த மக்கள் இருக்காங்க, அவர்களுக்கு தான் இது இதெல்லாம் இது மொழிகளிலும் கலாச்சாரம் அந்நிய கலாச்சாரமும் எல்லாம் பிடித்திருக்கிறது. அதனால் இப்படிப்பட்ட நூலை உதாரணமாக தமிழிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு படைப்பை வெளியிட்டால் சில மக்களுக்கு இது மிகவும் சுவையாக இருக்கும் என்று சொல்லலாம். ஆனால் பரவலாக இந்த அறிவு இல்லை என்று உண்மையை சொல்ல வேண்டும்.
2012 நீங்கள் வழங்கிய ஒரு பேட்டியிலே மாஸ்கோவில் உங்களுடைய பல்கலைக்கழகத்தில் 5 மாணவர்களும், இன்னொரு பல்கலைக்கழகத்தில் மாஸ்கோவிலேயே இன்னொரு பல்கலைக்கழகத்தில் 4 மாணவர்களும் தமிழ் கற்பதாக கூறியிருந்தீர்கள். இப்பொழுது எத்தனை மாணவர்கள் மாஸ்கோவில் தமிழ் கற்கிறார்கள்?
இப்பொழுது இந்த 2வது பல்கலைக்கழகத்தில் இப்பொழுது வகுப்பிலே ஆனால் இந்த கருத்தரங்கு இருக்கிறது. ஆனால் மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் இப்பொழுது 2 மாணவர்கள் இருக்காங்க, அவங்க மேஜிஸ்டர் தரத்திலே படிக்கிறாங்க.
நீங்கள் மாஸ்கோவில் தமிழ் கற்றீர்கள், இப்பொழுது கற்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே தமிழை விட ஆங்கிலத்தில் தான் கல்வி பயில வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் மாணவர்களிடையே இருக்கிறது. இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்?
தமிழ்நாட்டுக்கு நான் பாடசாலை பண்ணேன் போயிருக்கிறேன். ஆங்கில மொழியில் இல்லாமல் இப்பொழுது இந்த தற்கால உலகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது என்று நான் நினைக்கிறேன். ஆங்கிலம் தேவை, ஆங்கிலம் இயங்குமே தேவை. தமிழ் இங்கே தமிழுக்கு இப்பொழுது இப்படி பார்த்த இடமில்லை மாஸ்கோவில். அதனால் என்ன, நான் இப்படி சொல்கிறேன், இப்பொழுது மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் இந்த தமிழ் மரபை நாங்கள் எப்படியாவது ஆதரித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் மிகவும் பழமையான மொழி, மிகவும் பழமையான பண்பாடு, மிகவும் பழமையான இலக்கியம். இதுதான் மக்களுக்கு, ருஷி மக்களுக்கு கூட இது ஒரு பொக்கிஷம் என்று நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து. அதற்காக இதை காப்பாற்ற வேண்டும். ஆனால் நடைமுறையில் இப்பொழுதும் தமிழ் மட்டுமல்ல ஹிந்தி கூட இப்படி பயன் கிடையாது பாவமாக. அதனால் என்னுடைய மாணவர்கள் ஆங்கில மொழி கற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் வேலை வாய்ப்பு ஆங்கில மொழி கொண்டு கிடைக்கலாம்.
உங்களுக்கு பிடித்த தமிழ் எழுத்தாளர் என்றால் யாரை சொல்வீர்கள்?
ஜெயகாந்தன், என்னுடைய மாணவி ஒருத்தி பொழுது ஜெயகாந்தன் அவள்களை பார்த்து இந்த கட்டுரை வேலையை, இந்த ஆராய்ச்சி வேலையை செய்து கொண்டிருக்கிறார் ஜெயகாந்தன்.
ஆஸ்திரேலியாவிலே 1000+ மாணவர்கள் தமிழ் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி தமிழ் கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை அல்லது ஆலோசனை என்னவாக இருக்கும்?
நான் ஒன்று சொல்லுவேன், அன்புள்ள தமிழ் மாணவர்களே, நீங்கள் உங்களுடைய பழைய கால பண்பாட்டையும் இலக்கியத்தையும் நன்றாக கற்க வேண்டும். இது உலக பண்பாட்டில் ஒரு முக்கியமான பொக்கிஷமான பங்கு. அதனால் நீங்கள் இதை பற்றி படிக்க வேண்டும், பழைய பாடல்களை படிக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கையை உதவி செய்யலாம். உதாரணமாக திருக்குறள், 4ஆதியார் போன்ற சிலப்பதிகாரம், இப்படிப்பட்ட நூல்கள் மிகவும் ஆழ்ந்த கருத்துக்கள் தான் இருக்கின்றன. இதுதான் உண்மை.
மிக்க நன்றி பேராசிரியர் டுபின்ஸ்கி. நீங்கள் உங்களுடைய வேலைப்பளவின் மத்தியிலும் நமக்காக இந்த நேர்காணலை தந்ததற்காக மிக்க நன்றி.
நன்றி 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 சஞ்சயன். இது உங்களுக்கு திருப்தி இல்லையானால் மீண்டும் எழுதலாம் எனக்கு. நன்றி. எல்லா தமிழர்களுக்கும் ஆஸ்திரேலியா வாழும் தமிழர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள் புதன் வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS யுவர் லாங்குவேஜ் மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.